அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 16 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் உக்ரைனுடன் இருந்து வருகின்ற கிரைமிய பிராந்தியம், அதிலிருந்து பிரிந்து ரஷ்யாவுடன் சேர வேண்டுமா என்பது சம்பந்தமான மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு கிரைமியாவில் நடந்து வருவது குறித்த
செய்திகள்.
இலங்கையின் வடக்கே மாங்குளம் பகுதியில் காணாமல் போன ஆசிரியரின் எறும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அது தொடர்பில் சர்வதேச விசாரணை தேவை என்று எழுந்திருக்கும் கோரிக்கை குறித்த செவ்வி.
அந்த வகையிலே வந்து இளைஞர் சங்கத்திடமிருந்து எந்த விதமான நீதியும் கிடைக்காது என்ற ஒரு அடிப்படையிலே ஒரு தனிநபருக்கு கூட சர்வதேச சமூகத்திடமிருந்துதான் நீதி கூற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த சர்வதேச விசாரணையை நாங்கள் கூறுகின்றோம்.
இந்திய பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக பாஜகவால் முன்னிறுத்தப்படும் நரேந்திர மோடி சொந்த மாநிலமான குஜராத்தில் இருந்து விலகி உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் இருந்து போட்டியிடுவதன் காரணம் குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் குமார் ராமலிங்கம்.
உக்ரைனுடன் இருந்து வருகின்ற கிரைமிய பிராந்தியம், அதிலிருந்து பிரிந்து ரஷ்யாவுடன் சேர வேண்டுமா என்பது சம்பந்தமாக அங்கு நடந்து வரும் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பில் மும்முரமாக வாக்குகள் பதிவாகி வருகின்றன. மொத்த வாக்குகளில் 50% அதிகமானவை ஏற்கனவே பதிவாகிவிட்டன. எல்லா இடங்களிலும் கிரைமிய மற்றும் ரஷ்ய குடிகள் பறக்க விழா கோலத்துடன் வாக்குப்பதிவு நடந்து வருவதாக செய்தியாளர்கள் கூறுகிறார்கள். இதனிடையே கிரைமியாவில் இருக்கும் யுக்ரைனின் ராணுவ தளங்களில் தமது முற்றுகையை வரும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் விலக்கிக் கொள்ள ரஷ்யா சம்மதித்துள்ளது என்று உக்ரைனின் இடைக்கால பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.
21 числа не будут при никаких заходов приниматься
100 புதிய நிலப்பரப்புகளை ரஷ்யா தன்னுள் சேர்த்துக் கொள்வது சம்பந்தமான சட்ட திட்டங்களை ரஷ்யாவின் நாடாளுமன்றம் அதன் பின்னர் தான் ஆரம்பிக்கவிருப்பதாக தெரிகிறது.
யுக்ரைனின் கிழக்கு நகரமான டொனட்ஸ்கில் அரசாங்க வக்கீலின் அலுவலகத்திற்குள் உட்புகுந்த 100 ரஷ்ய ஆதரவாளர்கள் கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட செயற்பாட்டாளர்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தான் கட்டிடத்தை விட்டு பத்திரமாக தப்பிவிட்டதாக அரச வக்கீல் பிபிசியிடம் தெரிவித்தார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் தற்போது பாதுகாப்பு அமைப்பின் தலைமையகத்திற்குள் உட்புகுந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கார்கிவ் மற்றும் லுஹன்சிக் போன்ற இடங்களில் கிரைமியா வாக்கெடுப்புக்கு ஆதரவு தெரிவித்து 100 ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். பிரிவினைவாதத்திற்கு ஆதரவு தெரிவிப்பவர் தேடிப்பிடித்து நீதிக்கு முன்பாக நிறுத்துவோம் என்று யுக்ரைன் பிரதமர் கூறியிருக்கின்றார்.
காணாமல் போய் ஒரு வாரத்திற்கும் மேலாகிவிட்ட மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் பாதையை சரியாக கண்டறிய மலேசியா முயன்று வருகின்ற நிலையில் நிறைய நாடுகளின் ராடார் மற்றும் செயற்கைக்கோள் தரவுகளை அந்நாடு கூறியிருக்கிறது. இந்த தேடுதலின் போது 25 நாடுகள் ஈடுபடுவதாக மலேசியாவின் போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். முன்பு எப்போதும் இல்லாத அளவிலான ஒத்துழைப்பினை இந்நாடுகள் தமக்கு நல்கி வருவதாக கூறி அவற்றுக்கு அமைச்சர் நன்றி தெரிவித்திருக்கிறார். இந்த விமானம் சென்றிருக்க வாய்ப்புள்ள 2 வழிகளில் வடமேற்காக ஒரு பாதையிலும் தென்மேற்காக ஒரு பாதையிலும் என மலேசியா தற்போது கவனம் செலுத்தி வருகிறது. இந்த விமானத்தை ஓட்டிச் சென்ற 2 விமானிகள் மீது விசாரணையாளர்கள் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அவர்களின் வீடுகளில் சோதனையிடப்பட்டிருக்கின்றன. விமானிகள் மட்டுமல்லாது சிப்பந்திகள் மற்றும் பயணிகளின் பின்னணி குறித்த ஆய்வுகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
ஈராக்கின் சமாரா நகரத்தில் அல் கைதாவுக்கு எதிரான ஆயுதக்குழுவின் தலைவரான அபு சலீம் அவர்களின் மகன்கள் இருவரை பிடித்த ஆயுததாரிகள் அவர்களுடைய தலையை வெட்டி வீசி எறிந்துள்ளனர். ஏராளமான வாகனங்களில் வந்த ஆயுததாரிகள் அபு சலீமின் வீட்டிற்குள் சுற்றுச்சுவர் ஊடாக அதிரடியாக புகுந்துள்ளனர். இந்த தாக்குதலில் அபு சலீமின் மனைவியும் மற்றும் ஒரு பெண்ணும் கொல்லப்பட்டிருக்கின்றனர். அதன் பின்னர் அபு சலீமின் போலீஸ்கார மகனையும் 10 மகனையும் வெளியே இழுத்து சென்று தலையை தனியே வெட்டி எடுத்துள்ளனர். இந்த சம்பவத்தின் போது 4 மற்றும் 5 வயதுடைய 2 சிறார்களும் காயமடைந்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் நடைபெற்ற போது அபு சலீம் வீட்டில் இல்லை.
பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தினுடைய தென்பகுதியில் இந்துக்களின் சமுதாய கூடம் ஒன்றுக்கு கும்பல் ஒன்று தீ வைத்துள்ளது என போலீசார் கூறுகிறார்கள். இந்து ஒருவர் புனித குரானை அவமதித்து விட்டதாக குற்றச்சாட்டுகள் பரவிய நிலையில் அந்த கும்பல் இக்காரியத்தை செய்ததாக கூறப்படுகிறது. இந்து ஒருவருடைய வீட்டின் முன்னால் இருந்த குப்பை கூடையில் குரானின் பக்கங்கள் எரிந்து கிடந்ததை கண்டதாக சிலர் கூறியதை அடுத்து லார்கானா என்கிற ஊரில் சமுதாய கூடத்திற்கு சனிக்கிழமை இரவு தீ வைக்கப்பட்டிருந்தது. அக்கம்பக்கத்து ஊர்களில் உள்ள இந்து கோயில்களுக்கும் இந்துக்களின் சொத்துக்களுக்கும் போராட்ட கும்பல் தீ வைக்க முயன்றபோது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் வானில் சுட்டும் கூட்டத்தை கலைத்திருக்கிறார்கள். குரானை இழிவுபடுத்துகிற, இஸ்லாத்தை நிந்தனை செய்கிற காரியங்கள் நடந்துவிட்டதாக குற்றச்சாட்டுகள் எழ, அதனால் வன்செயல்கள் தூண்டப்படுவது என்பது பாகிஸ்தானில் அடிக்கடி நிகழ்ந்து வருவதாக அங்கிருக்கும் செய்தியாளர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. செய்தியரங்கத்தில் முதலில் பன்னாட்டு கண்ணோட்டம். உக்ரைனுடன் இருந்து வருகின்ற கிரைமிய பிராந்தியம் அதிலிருந்து பிரிந்து ரஷ்யாவுடன் சேர வேண்டுமா என்பது குறித்து அந்த பகுதி மக்களின் கருத்தறியும் வாக்கெடுப்பு கிரைமியாவில் நடந்து வருவது குறித்த செய்திகளை ஏற்கனவே பார்த்தோம். நடந்து வருகின்ற இந்த கருத்தறியும் வாக்கெடுப்பிற்கான வாக்குச்சீட்டில் கிரைமியா சோவியத் ஒன்றிய காலத்தில் இருந்தது போல ரஷ்யாவுடன் மீண்டும் இணைய வேண்டும் என்பது வாக்காளர்களுக்கான முதல் தெரிவாக அமைந்திருக்கிறது. 1992 அமலுக்கு வந்த அரசியல் சாசனத்தின் கீழ் கிரைமியா மேலதிகமான தன்னாட்சி அதிகாரத்தை அனுபவித்து வந்ததைப் போல மீண்டும் வரவேண்டும் என்பது இரண்டாவது தெரிவாக அமைந்திருக்கிறது. இந்த இரண்டில் ஒரு விஷயத்தை வாக்காளர்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று இந்த வாக்குச்சீட்டில் இருக்கிறதே ஒழிய, கிரைமியா தற்போது இருந்து வருகின்ற இதே அந்தஸ்துடன் உக்ரைனுக்குள் நீடிப்பது என்கிற தெரிவு அதில் கொடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கிரைமியாவில் ரஷ்ய இனத்தவர்தான் பெரும்பான்மை சமூகமாக வாழ்கின்றனர். ஜனத்தொகையில் 58.5% பேர் ரஷ்ய இனத்தவர். அவர்கள் எல்லோருமே கிரைமியா ரஷ்யாவுடன் சேர வேண்டும் என்றுதான் இந்த கருத்து வாக்கெடுப்பில் வாக்களிப்பார்கள் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்கெடுப்பு ஒழுங்காக நடைபெறுவதாகவும், மக்கள் சுதந்திரமாகவும் அழுத்தம் எதுவுமின்றியும் வாக்களிப்பதாகவும், தற்போது கிரைமியாவின் நிர்வாகத்தை கையெழுத்திருக்கும் ரஷ்ய ஆதரவு பிரதமர் செர்கை அக்ஸியனோவ்
கூறியிருக்கிறார்.
பெரியதொரு வித்தியாசத்துடன் முடிவு வரப்போகிறது, எல்லா பிரச்சனையும் தீரப்போகிறது என்பதில் ஐயமே தேவையில்லை. எல்லோருமே கருத்தொற்றுமையோடு இருக்கிறார்கள், வாக்களித்து தங்கள் கருத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். கிரைமியாவில் முதல் தடவையாக மக்கள் சுதந்திரமாக தங்களுடைய விருப்பத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எந்த நாட்டில் தாங்கள் வாழ விரும்புகிறார்கள் என்று அவர்கள் இன்று முடிவு செய்யப்போகிறார்கள் என்றார் அக்ஸியனோவ். வாக்குச்சாவடிகளின் முன்பு நெடிய வரிசைகளில் மக்கள் காத்து நின்று வாக்களிப்பது சோவியத் ஒன்றிய காலத்தை நினைவூட்டுவதாக இருக்கிறது என்று கிரைமியாவின் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர்
கூறினார்.
வாக்குச்சாவடிகளில் இருந்து வருகின்ற தகவல்கள் பல இடங்களிலும் மக்கள் வரிசையில் காத்து நின்று வாக்களித்திருப்பதாக காட்டுகின்றன. வாக்குச்சாவடிகளின் முன்னால் நீளமான வரிசையில் வாக்காளர்கள் காத்து நிற்கின்ற காட்சியை சோவியத் காலத்திற்கு பிறகு நாம் பார்த்ததே இல்லை என்றார் தேர்தல் ஆணைய தலைவர் மிகாயில் மலிஷேவ். திருவிழா கோலத்துடன் மும்முரமான வாக்கெடுப்பு நடக்கின்ற அதே வேளையில் கிரைமியாவின் டார்டார் இன மக்கள் இந்த வாக்கெடுப்பை புறக்கணித்திருக்கிறார்கள். கிரைமியாவின் ஜனத்தொகையில் 12% அளவுக்கு டார்டார் இனத்தவர் அமைந்திருக்கிறார்கள். இந்த வாக்கெடுப்பையே ஒரு கூத்து என்று வர்ணித்தார் டார்டார்களின் தலைவரான ரெஃபாத் சுபாரோவ்.
Мы, крымские татары, никогда не участвовали в клоунадах и цирках. И, разумеется, если есть желающие дать возможность себя использовать, я имею в виду тех, кто придет...
Комали куттуглил пангеркинра палаккам иллам Краймиявин дар-дар инаттирк иллай. Тангалай яраваду паянбадитти кулла анумадиккинра варгал венду маанал, иду понра карутту вакидуппил каланду кулалам. Нангал адай сейя маттам. Енгал андайил вальвуоридамум, нангал иданай варивуруттувам. Енрар дар-дар инат талайвар. தவிர மேற்குலக நாடுகளும் இந்த கருத்து வாக்கெடுப்பை எதிர்க்கின்றன. இது சட்டவிரோதமானது என்று அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் கூறுகின்றன. இந்த கருத்து வாக்கெடுப்புக்கு எதிரான தீர்மானம் ஒன்றையும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அவை கொண்டு வந்திருந்தன. ஆனால் ரஷ்யா தனது வெட்டுவாக்கு அதிகாரத்தால் அந்த தீர்மானத்தை நிராகரித்துவிட்டது. இன்றைய கருத்து வாக்கெடுப்பு நடந்தால் ரஷ்யா மீது தண்டனை தடைகளை கொண்டு வருவோம் என்று அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஏற்கனவே எச்சரித்திருந்தன. ஆனால் அந்த எச்சரிக்கைகள் எல்லாவற்றையும் மீறி கருத்து வாக்கெடுப்பு இன்று நடந்து வருகிறது. யுக்ரைனில் ஆட்சி செய்து வந்த அதிபர் விக்டர் யானுகோவிச்சுக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் கிளர்ந்து ஏழ பிரச்சினை அங்கே ஆரம்பமானது. கிளர்ச்சியை அரசாங்கம் கட்டுப்படுத்த பல பிரயோகம் செய்ய அதில் குறைந்தது 88 பேர் கொல்லப்பட்டார்கள். யானுகோவிச் நாட்டை விட்டு வெளியேறிவிட கெவின் நாடாளுமன்றம் அவரை பதவி அகற்றுவதாகவும் புதிய தேர்தல்களுக்கு அழைப்பு விடுப்பதாகவும் அறிவித்தது. இந்த கொந்தளிப்பான சூழ்நிலையில்தான் ரஷ்ய ஆதரவு ஆயுத கும்பல் கிரைமியா பிராந்தியத்தின் நாடாளுமன்றத்தையும் பிற முக்கிய அரசு கட்டிடங்களையும் கைப்பற்றினர். கிரைமியாவில் ரஷ்யாவின் ராணுவ பிரசன்னமும் அதிகரித்தது. அப்பிராந்தியத்தில் ரஷ்ய ஆதரவாளர்கள் அதிரடியாக அரசை கையேற்க ரஷ்யாவுடன் அந்த பிராந்தியம் செல்வது தொடர்பான இன்றைய கருத்து வாக்கெடுப்பு அவசர அவசரமாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கருத்து வாக்கெடுப்பில் எதிர்பார்க்கப்படுவதைப் போல கிரைமியா ரஷ்யாவுடன் செல்ல வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாக முடிவு வந்தாலும் கூட, மேற்குலகத்திற்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான தகராற்றுக்குரிய விவகாரமாகவே கிரைமியா நீடிக்கும் என்று தெரிகிறது. அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் வடக்கே மாங்குளம் பகுதியில் காணாமல் போன ஆசிரியரின் எலும்புக்கூடு சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அது தொடர்பில் சர்வதேச விசாரணை தேவை என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே மாங்குளம் பகுதியில் A9 வீதியோரத்தில் உருக்குலைந்த சடலமாக மீட்கப்பட்ட விஞ்ஞான ஆசிரியராகிய கார்த்திகேசன் நிருவன் என்பவருடைய மரணம் தொடர்பில் பக்கசார்பற்ற சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரியிருக்கின்றது. 6 மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்ற வடமாகாண சபை தேர்தலில் வாக்களிப்பதற்காக வவுனியாவில் இருந்து சொந்த ஊராகிய யாழ்ப்பாணம் கோப்பாய்க்கு சென்ற போது இவர் காணாமல் போயிருந்தார். தனிநபராகிய ஆசிரியர் ஒருவரின் மரணம் தொடர்பில் ஏன் சர்வதேச விசாரணையை கோருகின்றீர்கள் என்று தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
பத்தைக்குள் இருந்து அவருடைய உடலட்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை அவருடைய குடும்பத்தினர் அடையாளம் காட்டியிருக்கின்றார்கள். வந்து தங்களுடைய நிருபருடையது என்பதை அவர்கள் அடையாளம் காட்டியிருக்கின்றார்கள். குற்றவாளிகள் யாரும் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை. வடக்கிலே ஒரு ஆக்கிரமிப்பு நோக்கத்தோடு ஒரு 3 பொதுமக்களுக்கு அல்லது 5 பொதுமக்களுக்கு ஒருவர் என்கின்ற அடிப்படையில் ஆயுதப்படைகள் குவிந்திருக்கின்ற நேரத்திலே, உளவுத்துறை நடத்தப்பட்டிருக்கின்ற நேரத்திலே, இவர்களுக்கு தெரியாமல் இவ்வாறான ஒரு கடத்தல் சம்பவம் நடந்திருப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, இவ்வாறான ஒரு கொலை நடந்திருப்பதற்கும் எந்த வாய்ப்பும் இல்லை, இவ்வளவு ராணுவத்தினர் போலீசார் குவிக்கப்பட்டிருக்க, இவ்வளவு உளவுத்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிற நிலையிலே காணாமல் போன ஒருவருக்கு வந்து இலங்கை அரசாங்கம் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த சம்பவத்தை அரசாங்கம் வேண்டுமென்றே ஊக்குவிக்கின்றது. தமிழர்களை ஒடுக்குவதற்காகவே அரசாங்கம் இயந்திரங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது என்ற முடிவுக்கு தான் நாங்கள் வருகின்றோம். அந்த வகையிலே வந்து இலங்கை அரசாங்கத்திடமிருந்து எந்த விதமான நீதியும் கிடைக்காது என்ற ஒரு அடிப்படையிலே ஒரு தனிநபருக்கு கூட சர்வதேச சமூகத்திடமிருந்துதான் நீதி கூற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த சர்வதேச விசாரணையை நாங்கள் கோருகின்றோம்
என்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள். 38 வயதுடைய கார்த்திகேசன் நிருபன் அவர்கள் வவுனியா அல்ஹாமியா பாடசாலையில் விஞ்ஞான ஆசிரியராக கடமையாற்றி வந்தார். இவர் காணாமல் போனது தொடர்பில் குடும்பத்தினர், காவல்துறையினர் உட்பட பல தரப்பினரிடமும் முறையிட்டு அவரை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரும் இவரை கண்டுபிடிப்பதற்காக காவல்துறையினருக்கு அழுத்தம் கொடுத்திருந்தனர். இந்த நிலையிலேயே மாங்குளம் பிரதேச மாதர் சங்கம் ஒன்றிற்கு அலுவலகம் அமைப்பதற்காக A9 வீதியோரத்தில் ஒதுக்கப்பட்டிருந்த காடடர்ந்த காணி துண்டு ஒன்றை துப்பரவு செய்த போது சிதறிய நிலையில் மண்டையோடு உட்பட மனித எச்சங்களும் கைத்தொலைபேசி ஒன்று, குறிப்பு புத்தகம் உள்ளிட்ட சில முக்கிய தடய பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன. சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடைகள் மற்றும் பொருட்களில் இருந்து இறந்தவர் தனது சகோதரன் என்று நிருபனின் சகோதரி அடையாளம் காட்டியிருந்தார். எனினும் இது குறித்து சரியான விசாரணைகள் நடத்தப்படவில்லை என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகின்றார்.
கடந்த வருஷம் 9 மாதம் 19 தேதி கார்த்திகேசு நிரூபணுங்கிற ஆசிரியர் அவர் வவுனியா பொது பஸ் நிலையத்தில் அருகில் அவரது பைசைக்கிள் மோட்டர் சைக்கிள் நிப்பாட்டி அவர் போயிருக்கார். அதுக்கு பற்றி அவருக்கு சம்பந்தமான ஒரு தகவலும் இல்லை. இது சம்பந்தமாக பெற்றோர்கள் எல்லா போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவிச்சிருந்தாங்க. இலங்கை ஆசிரியர் சங்கம் சம்பந்தமாக மனித உரிமை ஆணைக்களுக்கும் இது சம்பந்தமாக முறைப்பாடு கொடுத்தது, பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றும் செஞ்சிருந்தாங்க. இப்போ இது சம்பந்தமாக ஒரு தகவலும் இல்லை. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை இப்போ 2-3 நாளைக்கு முதல் அவருடைய எலும்பு கூடு மட்டும் கிடைக்கல, மானுக்குள்ள ஒரு பச்சை காட்டு. அப்போ அந்த 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 எலும்பு கூடு அவங்களோட சகோதரி போயிட்டு கண்டு அணைந்த உடுப்புகளை பார்த்துட்டு அவர்கிட்டருந்து ஏற்றுக்கொள்றாங்க. ஆசிரியர் இப்படி காணாமல் போடுறதா இருந்தது பெரிய பிரச்சனை. போர் முடிஞ்சு இப்படி சுமூகமான நிலைமை இலங்கையில் உருவாகி இருக்கிற சூழ்நிலை அப்படி அப்படின்னு சொல்லக்குள்ள இப்படி ஆசிரியர் காணாமல் போறது பெரிய பிரச்சனை.
என்றார் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். இது பற்றி காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது இது தொடர்பில் விசேட குழு ஒன்று அமைத்து விசாரணைகள் நடத்தப்படுவதாக கூறினார்.
வவுனியா செய்தியாளர் வாணிக்க வாசகம். அடுத்து இந்திய செய்திகள். பாஜகவின் பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக முன்னிறுத்தப்படும் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி தமது சொந்த மாநிலமான குஜராத்துக்கு வெளியே உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் இருந்து போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அவர் அங்கே போட்டியிடுவதன் காரணம் என்ன என்று PTI செய்தி நிறுவனத்தின் செய்தி ஆசிரியர் VS சந்திரசேகர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அவர்கள் கட்சிக்குள் இருந்த வேறுபாடுகளை களைந்து அறிவிப்பு ஒன்று செய்ததில் அவர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள புனித ஸ்தலமான வாரணாசியில் போட்டியிடுவார் என்று அறிவித்துள்ளார்கள். இவர் குஜராத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவார், அதை தவிர்த்து இது இரண்டாவது தொகுதியாக இது இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஏனென்றால் இன்னும் முதல் தொகுதியை அவர்கள் அறிவிக்கவில்லை.
இப்படி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் வாரணாசி தொகுதியில் நரேந்திர மோடி போட்டியிடுவதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்?
அதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், பாஜக எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் அல்லது நன்றாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது, மக்களவை தேர்தலில் அவர்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் எப்படி வெற்றி பெறுகிறார்கள் என்று பொறுத்தே இருந்தது. 1989 முதல் தடவையாக அவர்கள் 88 சீட்டு வென்ற பொழுது, பின்னர் 91, 96, 98, 99 என்று 5 தேர்தல்களில் கண்டினியூஸாக அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் நன்றாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்று செய்திருந்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு இந்த முறை கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதியில் உள்ள உத்தரப்பிரதேசத்தில் நன்றாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் செய்தால்தான் அவர்களால் இங்கு டெல்லியில் ஆட்சி பிடிக்க முடியும் என்ற ஒரு வலுவான நம்பிக்கை உள்ளது. அதனால் அவர்கள் மோடி வாரணாசியில் நின்று வெற்றி பெற்றால் மல்டிப்ளையர் எஃபெக்ட் என்று சொல்லப்படுகிற உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமல்லாமல் கிழக்கு பீகாரிலும் அதனுடைய ஒரு அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் தாக்கம் என்பது அங்கேயும் அவர்களுக்கு ஒரு எதிரொலி, கிழக்கு பீகாரிலும் எதிரொலிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. ஏனென்றால் பீகாரில் ஒரு 40 தொகுதிகள் உள்ளது, அங்கேயும் மோடி அலை வீசுவதாக அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். அதனால் முக்கியமாக உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் அவர்கள் நன்றாக தாக்கத்தை ஏற்படுத்த, நன்றாக வெற்றி பெற வேண்டும் என்பது அவர்களுடைய குறிக்கோள். அதற்காக மோடியின் தாக்கத்தை அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள்.
ஏற்கனவே மோடி எங்கே போட்டியிட்டாலும் அவரை தானும் எதிர்த்து போட்டியிடப் போவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் கூறப்பட்டு வந்தது. இந்த வாரணாசியில் மோடி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிடுவார் என்று அவர் அறிவித்திருக்கிறாரா? அவர் அது தொடர்பாக என்ன கூறியிருக்கிறார்?
அவர் அதை தொடர்ந்து இன்று பெங்களூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய பொழுது அவர்கள், நான் நிச்சயமாக அங்கு போட்டியிடுவேன், ஆனால் அதில் ஒரு சிறிய ஒரு ஒரு கண்டிஷன் போட்டார். என்ன என்றால், நான் அங்கு போய் மக்களிடம், வாரணாசி மக்களிடம் பேசி அவர்கள் போட்டியிட சொன்னால் நான் போட்டியிட தயார் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் ஒரு 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 சஸ்பென்ஸ் நிலவியுள்ளது, இதை போட்டியிடுவாரா இல்லையா என்று 50-50 என்று சொல்லலாம்.
பிடிஐ செய்தி நிறுவன செய்தி ஆசிரியர் வி எஸ் சந்திரசேகர். இந்திய நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க துவங்கியிருக்கும் சூழலில் இந்திய ஊடகங்களின் செயல்பாடுகள் தொடர்பில் அங்கே பெரும் சர்ச்சையும் எழுந்திருக்கிறது. இது பற்றி பிபிசியின் ஷில்பா கண்ணனின் பெட்டகத்தை தமிழில் தருகிறார் குமார் ராமலிங்கம்.
இந்தியாவின் அச்சகங்கள் அனைத்தும் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கி வருகின்றன. இந்தியாவில் மட்டும் சுமார் 800 தினசரிகள் வெளிவருகின்றன. ஆனால் இந்த தினசரிகள் காசு வாங்கி கொண்டு அதற்கு ஏற்றவாறு செய்திகள் வெளியிடுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. முன்பு தேர்தலில் நின்றவரான பி கே ராமராவ் தமக்கு நேர்ந்ததை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார்.
என்னுடைய
பிரச்சாரம் பற்றி செய்தியே வரவில்லை. நான் எங்கள் ஊர் செய்தித்தாள் ஆசிரியரிடம் என்ன செய்தியே வரல என்று கேட்டேன். அப்போது தான் அவர் கூறினார், நீங்கள் காசு கொடுத்தா தானே செய்தி வரும் என்று. எனக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. அப்புறம் நான் அடித்து பிடிச்சி ஒரு 50,000 ரூபாய் தேத்தி அவர்கிட்ட கொடுத்தேன். 50,000 ரூபாய்க்கு 3 நாளைக்கு அரைப்பக்கத்துக்கு நம்மளை பற்றி செய்தி வரும். நம்ம பற்றி இருக்கிற செய்தி வந்து ஒரு விளம்பரம் மாதிரி வராது, ஒரு உண்மையான செய்தி மாதிரியே வரும். இது ஓட்டு போடுறவங்களோ ஒரு ஏமாத்திர வேலைன்னு தான் சொல்லலாம் என்றார் அவர். இந்தியாவின் மாபெரும் பிரசூரிக்கும் நிறுவனம் ஒன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் போன்றவற்றை சிறப்பிதழ்கள், இணைப்புகள் என்று தெளிவாக பெயரிட்டு தொகை வாங்கி கொண்டு பிரசுரித்தது. அதே நேரத்தில் சின்ன செய்தித்தாள் நிறுவனங்கள் அரசியல்வாதிகள் தொழில் நிறுவனங்களிடமிருந்து காசு வாங்கி கொண்டு செய்தி வெளியிட ஆரம்பித்தன. ஆனால் இவை அந்த செய்தியை விளம்பரதாரரின் செய்தி என்று வெளியில் சொல்லவில்லை. இதன் பின்னர் தான் பணம் வாங்கி கொண்டு பிரசுரிப்பது வெளியில் தெரிய வந்தது. மின்ட் என்ற வர்த்தக செய்தித்தாளின் ஆசிரியராக இருப்பவர் சுகுமார் ரங்கநாதன், பணப்பற்றாக்குறையால் தவிக்கும் செய்தித்தாள்கள் இதை செய்வதற்கு துணிவதாக அவர் கூறுகின்றார்.
Every newspaper in this country is sold below its cover price and we are heavily dependent on advertisers and because they are in many ways making up.
பல ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவின் மிகப்பெரிய செய்தித்தாள் நிறுவனங்களில் ஒன்று பத்திரிகையின் விலையை மிகவும் குறைத்து போட்டியை ஆரம்பித்து வைத்தது. அதன் பின்னர் இங்கு இப்போது விற்பனையாகும் எல்லா தினசரிகளுமே அடக்க விலையை விட குறைவாகத்தான் விற்கப்படுகின்றன. அதனை ஈடுகட்டுவதற்காக விளம்பரதாரர்களை பெரிதும் நம்பியிருக்க வேண்டியதாக இருக்கின்றது. அவர்களை நாங்கள் நம்பியிருக்கின்றோம் என்பதால் அவர்களும் தாங்கள் விரும்பிய செய்தியை வெளியிட வைக்கலாம் என்று நம்புகின்றார்கள். இது அதிகாலை நேரம். ஆயிரக்கணக்கான தினசரிகள் விநியோகம் செய்யப்படுவதற்காக மத்திய தில்லிக்கு வந்திருக்கின்றன. பெரும்பாலும் மிதிவண்டியில்தான் செய்தித்தாள் விநியோகம் செய்யப்படுகின்றது. இந்தியாவில் செய்தித்தாள்களுக்கு இன்றும் பெரும் மதிப்பு இருக்கின்றது. நிறைய இடங்களில் வாங்கப்படுகின்றது. அதிகரித்து வரும் கல்வியறிவும் குறைவான இணைய பயன்பாடும் இதற்கு ஒரு காரணமாக கூறலாம். ஆகவே தினசரிகளில் என்ன அச்சிடப்பட்டிருக்கின்றது என்பது மிகவும் முக்கியம். அதுவும் தேர்தல் நடக்கும் சமயங்களில் சொல்லவே வேண்டாம். அரசியல்வாதிகள் தேர்தலுக்கு செய்யும் செலவுகள் குறித்து ஆராய்ந்துள்ளார்கள். ஜனநாயக சீரமைப்பு கூட்டமைப்பு என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள். இந்த அமைப்பின் தலைவர்தான் ஜக்தீப் சோக்கர். இந்த பணம் கொடுத்து செய்தி போடும் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருப்பதாக அவர் கூறுகின்றார். அத்தோடு தேர்தல் செலவில் பெரும்பாலான பணம் காசு கொடுத்து செய்தி போடுவதற்காகவே செலவிடப்படுவதாகவும் அவர் கூறுகின்றார். இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இது எந்த அளவுக்கு இருக்கின்றது என்றால் தேர்தல் பிரச்சாரத்தில் இவர்கள் கூறும் எதனையுமே நம்ப முடியாத அளவுக்கு இருக்கின்றது. அரசியல்வாதிகள் தங்களை பற்றி சாதகமாக செய்தி வெளியிடுவதற்காக பணம் கொடுப்பது போய் இப்பொழுது எதிராளியோடைய செய்தியே வெளியே வரக்கூடாது என்பதற்காகவும் பணம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட எல்லா அரசியல்வாதிகளுமே காசு கொடுக்கின்றார்கள் என்று சொல்லலாம் என்று கூறினார் ஜக்தீப். ஆனால் பணம் கொடுத்து செய்தி போடுவதை நிறுத்துவது கடினமான காரியமாக இருக்கின்றது. ஏனென்றால் தேர்தல் ஆணையம் காசு கொடுத்து அரசியல்வாதி ஒருவர் செய்தி வெளியிடும்போது அந்த பணத்தொகையானது தேர்தல் செலவு அளவை மீறினால் மட்டுமே இவர் காசு கொடுத்து செய்தி போட்டார், அந்த செலவு அதிகரித்து விட்டது என்று அவரை குறிப்பிட்டு காட்ட முடியும். ஆனால் அவர் மக்களுக்கு தவறான தகவல் தருகின்றார் என்று தேர்தல் ஆணையம் எல்லாம் அவரிடம் குற்றம் காண முடியாது. பணம் கொடுத்து செய்தி போடுவதற்கு தடை விதிக்கும் சட்டமும் இந்தியாவில் இல்லை. காசு கொடுத்து தான் செய்தி போட்டுள்ளார்கள் என்பதை நிரூபிக்க முடியாத காரியமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார் தலைமை தேர்தல் ஆணையரான பிரம்மா. பெரும்பாலான சம்பவங்களில் பெரிய மாறுதல் இல்லாமல் ஒரே மாதிரியான செய்தி எல்லா தினசரிகளிலும் வந்தால் அது பணம் கொடுத்து வந்த செய்தி தான் என்பதை கண்டறிய முடியும். அதே சமயம் அந்த செய்தி 100% காசு கொடுத்து தான் வெளியாகியுள்ளது என்று நிரூபிப்பது மிகவும் கடினமான காரியமாக இருக்கின்றது. ஊடக தராதரங்களை கண்காணிக்க இருக்கும் அமைப்புகளான பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா போன்றவை கூட இயலாமையை கூறுகின்றன. கடந்த 2010 பணம் கொடுத்த செய்திகள் தொடர்பாக வெளியான அறிக்கை ஒன்றின் இணை ஆசிரியர் தான் பரஞ்சாய் குஹட்ரோஹடா.
We give specific instances of articles in specific newspapers.
எந்த தினசரியில் எந்த செய்தி எந்த தினத்தன்று பணம் கொடுத்து வெளியாகியது என்று நாங்கள் தெல்ல தெளிவாக அறிக்கை ஒன்றை கொடுத்தோம். ஆனால் பிரஸ் கவுன்சிலுக்குள்ளேயே மாற்று கருத்துக்கள் இருந்தன. இறுதியாக பிரஸ் கவுன்சில் அரசாங்கத்திடம் கொடுத்த அறிக்கையில் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் அது முழுமையான அறிக்கையே கிடையாது. இறுதி அறிக்கையில் யாருடைய பெயரும் இடம்பெறவில்லை. அதனால் யார் பெயரும் வெளியில் தெரியவில்லை. பிரஸ் கவுன்சிலுக்கும் கொஞ்சம் தைரியம் வேண்டும்தான் என்றார் அவர். இந்திய தேர்தலில் 80 பேர் வாக்களிக்க உள்ளனர். தங்களுக்கு கிடைக்கும் செய்திகளை பொறுத்துதான் அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து வருகின்றது. காசு கொடுத்து செய்தி வெளியிடும் விவகாரம் தொடர்பான கவலையும் அதிகரித்து வருகின்றது. உலகத்தின் மாபெரும் ஜனநாயக நாடான இந்தியாவின் குடிமக்கள் தாங்கள் படிக்கும் எதையாவது நம்ப முடியுமா என்ற கவலையும் அதிகரித்து கொண்டு தான் வருகின்றது.
பிபிசியின் ஷில்பா கண்ணனின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் குமார் ராமலிங்கம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்திய கண்ணோட்டம் தொடர்கிறது. வட இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் பிருந்தாவன் இந்துக்களின் புனித நகரமாக கருதப்படுகிறது. இங்கு இந்துக்கள் புனித யாத்திரையை மேற்கொண்டு புனித நீராடுகின்றனர். இந்த ஊரில்தான் இந்தியாவில் விதவைகள் எவ்வாறு நடத்தப்படுகின்றனர் என்பதை கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஊரில் கிட்டத்தட்ட 15,000 விதவைகள் வசிக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் விதவைகள் என்றால் கெட்ட சகுனம், சூன்யம் செய்பவர்கள் என்று பார்க்கப்படுகிறது. இவர்களின் இந்த நிலை குறித்த பெட்டகத்தை தயாரித்து வழங்குகிறார் ரூபாஜா. தமிழில் தருகிறார் குமார் ராமலிங்கம்.
உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற பிருந்தாவன் புனித நகரமாக கருதப்படுகின்றது. இங்கு இந்துக்கள் புனித யாத்திரையை மேற்கொண்டு புனித நீராடுகின்றனர். இந்த ஊரில்தான் இந்தியாவில் விதவைகள் எவ்வாறு நடத்தப்படுகின்றனர் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் விதவைகள் என்றால் கெட்ட சகுனம், சூன்யம் செய்பவர்கள் என்று பார்க்கப்படுகின்றது. இந்த இடத்தில் கிட்டத்தட்ட 15,000 பேர் இருக்கின்றனர். கடவுள் கிருஷ்ணர் மோட்சம் கொடுப்பார் என்று எண்ணி அவரிடம் தினமும் இவர்கள் யாசிக்கின்றனர். இவர்களுக்கு தன்னார்வ தொண்டு அமைப்புகள் உணவை கொடுக்கின்றன. அதை இவர்கள் பகிர்ந்து உண்ணுகின்றார்கள். இங்கே இருப்பவர்களில் ஒருவர்தான் 65 வயதான சக்தி தாசி. இவருடைய கதையை கேட்போம்.
சாமி மகாராஜ் தாக்கு தாசி தோன் தோ சாமி சிலு மற்ற சட்டாசிலே மகன் அசுவிதா சிலு தோன் சாமி மாறா গেল தோன் தம்மை অনাথயா গেল சிலிரா যখন উত্তসার করে তখন তো আমার কেউ নাই यार আরে
வீட்டுக்காரர் உயிரோட இருக்கும்போது எனக்கு ரொம்ப பாதுகாப்பு இருந்தது. அவர் இறந்த பின்னாடி நான் ஒரு அநாத மாதிரி ஆயிட்டேன். என்னுடைய மகன்கள் மருமகள்கள் யாருக்குமே நான் தேவையில்லாத ஆளாக ஆயிட்டேன். என்னை அவங்க ஒரு ஆளாகவே நடத்தலை. எனக்குன்னு யாருமே இல்லை. உண்மையை சொல்லப்போனால் இந்த உலகத்தில் நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? என்னுடைய கௌரவம் சுயமரியாதை எல்லாமே போயிடுச்சு. இனிமேல் யார் முகத்திலையும் முழிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இங்கே வந்துட்டேன். இந்த வாழ்க்கையில் நான் ஒரு ராணி மாதிரி அடி எடுத்து வச்சேன். இன்றைக்கி பிச்சைக்காதிரி மாதிரி ஆயிட்டேன் என்றார் சக்திதாசி. இவருடைய கணவர் இறந்த உடனேயே இவர் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். இவருடைய கால்களையும் உடைத்துள்ளனர். அவருடைய மகன்கள் மருமகள்கள் யாருமே இவரை ஒரு மனித பிறவி போலவே நடத்தவில்லை. இந்தியாவில் விதவைகளுக்கு சொத்துரிமை இருந்தும் அதை பெரும்பாலும் யாரும் கொடுப்பதில்லை. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசு முயற்சிக்கின்றது. இது தொடர்பாக அரசு ஏற்ற உத்தேசிக்கும் சட்டத்திற்கு உதவி புரிந்து வரும் ஆணையத்தின் உறுப்பினரான சையதா ஹமீது இது தொடர்பாக கூறும்போது,
Now we are at a point that we have recognized in government policy making widows rights more visible in
விதவைகளின் உரிமைகள் சமூகத்தில் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்கிற காலகட்டத்தில் இப்போது நாம் இருக்கின்றோம். இப்போது என்னுடைய கைகளில் இருப்பது 12வது 5-ஆண்டு கால திட்டம். இதனை எல்லா மாநில அரசுகளும் கட்டாயம் செயல்படுத்த வேண்டும் என்றார் அவர். ஆனால் இந்தியாவில் பண்டைய காலம் தொட்டு இருந்து வரும் ஜாதி மத பழக்கங்களை சட்டங்களால் மாற்றிவிடலாம் என்று எண்ணினால் அது ஒருபோதும் வெற்றி அடையாது என்று கூறுகின்றார் வக்கீல் வந்தனா ஷா.
One of our earliest Hindu scriptures was written by Manu called Manu Smriti.
இந்துக்களின் சாஸ்திர நூல்களில் ஒன்றுதான் மனு சாஸ்திரம். இந்த நூலில் மனு பெண்களை ஒரு நடமாடும் பொருளாகவே சித்தரித்துள்ளார். ஆகவே பெண்கள் என்றால் அவர்கள் அப்பா வீட்டிலிருந்து புருஷன் வீட்டுக்கு செல்லும் ஒரு நடமாடும் பொருள், அவ்வளவுதான். கணவர் இறந்துவிட்டால் அவருடைய மகன் வீட்டில் நடமாடும் பொருளாக அந்த பெண் இருப்பார். இப்படித்தான் பார்க்கப்படுகின்றது. ஆகவே மனு சாஸ்திரப்படி பெண் என்பவள் ஒரு நடமாடும் பொருள். அது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும். அதுக்கென்று எந்த விதமான ஒரு தனித்தன்மையும் கிடையாது என்று அர்த்தப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்கிறார் வந்தனா ஷா. இதெல்லாம் விட கொடுமை என்னவென்றால் பெரும்பாலான விதவைகள் தங்களை கொடுமைப்படுத்தியவர்களை பற்றி கூட பேச மறுப்பது தான். விருந்தாவனில் இருக்கும் ஏராளமான தொண்டு நிறுவனங்களில் ஒன்றை இதை நடத்துபவர் தான் வென்னி சிங். அவர் என்ன சொல்கின்றார் என்பதை பார்ப்போம்.
கல்ச்சர் 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 ஆஃப்டர் ஆல் ஆஃப் திஸ் தி ஸ்டில் ஹோப் யூ நோ வென் தே டை தட் தேர் சன் ப்ராபபிலி வில் கம் அண்ட் லைட் தேர் ஃபயர்.
கலாச்சாரம் 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 இதைத்தான் இவர்கள் காரணமாக சொல்வார்கள். இங்கு இருப்பவர்கள் தாங்கள் செத்த பின்னர் தங்களது மகன்கள் தங்களுடைய சிதைக்கு தீ மூட்டுவார்கள், அதனால் நாம் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். எந்த மகன் காலை உடைத்தாரோ, அடித்த அடியில் மண்டை உடைந்ததோ, எந்த மகன் வாயில் மாட்டு சாணத்தை ஊட்டினாரோ அந்த மகன்தான் சிதைக்கு தீ மூட்ட வேண்டும் என்று இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்போதுதான் சொர்க்கத்துக்கு போக முடியுமாம். இந்த மாதிரியான மனோபாவம் இருக்கும் வரையில் ஒன்றுமே செய்ய முடியாது. முதலில் இவர்களுடைய மனோபாவத்தை மாற்ற வேண்டும் என்றார் வின்னி சிங். முன்பொரு காலத்தில் கணவன் இறந்தவுடன் உடன்கட்டை ஏறும் வழக்கம் இந்தியாவில் இருந்து வந்தது. நல்ல வேளையாக இப்போது அந்த வழக்கம் இல்லை. அதற்கு காரணம் அது சட்ட விரோதம் என்பது அனைவருக்கும் அப்பட்டமாக தெரிவதுதான். இன்றைக்கு கணவர் இறந்த பின்னரும் மனைவி உயிரோடு இருந்தால் அவர்களுடைய குடும்பங்களுக்கு அவர் ஒரு பாரமாகவே தெரிகின்றார்.
பிபிசியின் ரூபாஜாவின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் குமார் ராமலிங்கம். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
யுக்ரைனுடன் இருந்து வருகின்ற கிரைமியா பிராந்தியம் அதிலிருந்து பிரிந்து ரஷ்யாவுடன் சேர வேண்டுமா என்பது சம்பந்தமாக அங்கு நடந்து வரும் மக்கள் கருத்தரும் வாக்கெடுப்பில் மும்முரமாக வாக்குகள் பதிவாகி வருகின்றன. காணாமல் போய் ஒரு வாரத்துக்கும் மேலாகிவிட்ட மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் பாதையை சரியாக கண்டறிய மலேசியா மீண்டு வருகின்ற நிலையில் நிறைய நாடுகளின் ராடார் மற்றும் செயற்கைக்கோள் தரவுகளை அந்த நாடு கோரியிருக்கின்றது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.